ఆత్మానః గార్గ్యాస సహోవాచ అజాతశత్రుం కాశ్యం బ్రహ్మదే ప్రవాణీతి సహోవాచ అజాతశత్రుః సహస్రమేకస్యాం వాసిదత్మా జనకో జనక ఇతి వై జనాః ధావంతీతి. శత్రు బ్రాహ్మణం అని పేరే. రెండాం అధ్యాయత్తుల మొదల్ బ్రాహ్మణం. బృహదారణ్యకోపనిషత్తుల ఓర అధ్యాయం నడంతది. ஒரு அத்தியாயம் நினைக்கப்படாது. என்ன அந்த முதல் அத்தியாயம் அவ்வளவு பெருசு. பிரதாரண்யத்தில் முதல் அத்தியாயமும் நாலா அத்தியாயமும் பெருசு சைஸ்ல. அதனால முதல் அத்தியாயம் ஆயிடுதுன்னா ஒரு 30% ஆயிடுதுன்னு அர்த்தம். இப்ப ரெண்டாம் அத்தியாயத்துல இருந்து 2, 3, 4 அத்தியாயங்கள்ல ஆத்ம தத்துவத்தை விஸ்தாரமாக சொல்றார். மற்ற எந்த உபநிடதங்களும் இல்லாத அளவுக்கு சொல்லாத அளவுக்கு இங்க சொல்லப்படுகிறது. இதுல ஆத்ம தத்துவமானது ஆத்மேத்யோபாசிதா என்று ஆரம்பித்ததான வித்யாசூத்திரத்திற்கு வியாக்கியான ரூபமாக அமைந்திருக்கு. அந்த ஆத்மேத்யோபாசிதா இங்க வித்யாசூத்திரத்துல ஆரம்பிக்கிறப்ப முதல் பிராமணம் இந்த அஜாதசத்ரு பிராமணம். அஜாதசத்ரு பிராமணத்துல நம்ம இதுக்கு முன்னால பிராணம் தான் இல்லாத விட வசத்தின்னு பார்த்தோம். இந்த சரீரத்துக்குள்ள கண்ணு காது மூக்கனா கைவேளை விட பிராணம் தான் ரொம்ப வசதி. ஆனா அந்த பிராணனுக்கும் அதிஷ்டானமாக ஒரு பிரம்மம் இருக்காருங்கிறத நம்ம சொல்லல. இங்க இப்பொழுது அதை சொல்றதுக்காக பிராணனுக்கும் பிராணன் சக்தியை கொடுப்பவர், இந்த மூச்சுக்காத்து உள்ளையும் வெளியிலையும் போயிட்டு இருக்க அதை போகும்படி பண்றவர் யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பிரம்மம் அப்படின்னு அவரை நாம் அறிந்து கொள்ளணும் என்பதற்காக இங்க சொல்லப்படுகிறது. அதுல முதல்ல ஒரு கதையா சொல்றது, நமக்கு புரியணுமோ இல்லையோ சுலபமா, அதற்காக ஒரு கதை சொல்றது. கதை என்ன, காசி தேசத்துல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு அஜாதசத்ருன்னு பேர். அப்படின்னு வார்த்தைகத்துல நபூதோ நபவிஷ்யா, இதுவரைக்கும் அவருக்கு சத்ருவானவர் பிறக்கல, இனி மேலையும் பிறக்க மாட்டார் அப்படிப்பட்டவர். என்ன யார் மேல அதை போச்சுட்டாதானே சார் நமக்கு சத்ரு வருவார், யாரையும் அவர் போச்சுக்கல, எல்லோரையும் அனுமோதனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார் அப்படிப்பட்டவர். இந்த அஜாதசத்ருங்கிற பேரு தர்மபுத்திரருக்கு இருந்தது. பாரதத்துல தர்மபுத்திரருக்கும் அஜாதசத்ருன்னு பேரு. அவர் யாரும் என்னைக்கும் கோச்சிக்கவே இல்லையா. விராட ராஜா அவர் தலையில அடிச்சுட்டார், ரத்தம் கீழே கொட்டுறது. அவர் சக்கரவர்த்தி, தர்மபுத்திரர் சக்கரவர்த்தி. சாதாரணமாக ஒரு சின்ன அரசனா இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்தாலும் அடிச்சு திருப்பி அடிப்பானோ இல்லையோ, ஒண்ணுமே அடிக்கலையோ அவர் அப்படியே இருக்கார். அங்கிருந்து திரௌபதி ஓடி வந்து தன்னுடைய தலைப்பால புடவை தலைப்பால அந்த ரத்தத்தை கீழே அவனாலும் பிடிச்சிருந்தாலும் எப்படி பண்ணினேன்னு கேட்கிறார். உமக்கு தெரியாது அவரை பத்தி, அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு பிந்து ரத்தம் கீழே பூமிக்கு தொட்டதுன்னா 12 வருஷம் இந்த பூமியில ஒண்ணுமே பலிக்காது, அவ்வளவு தேசத்துக்கு அரிஷ்டம் வந்துடும் அப்படிப்பட்டவர் அவர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சிருந்தார், ஓஹோ நம்ம தேசத்துல இருக்கிறவா இவ சாதாரண மனுஷியாள் இல்ல, பஞ்சபாண்டவாள்ல தர்மபுத்திரன்னு புரிஞ்சுட்டார். என்ன அந்த அளவுக்கு அவ்வளவு அடிச்சாலும் கோபம் வராம இருந்து காட்டினவர் தர்மபுத்திரர். பாரதத்துல நம்ம ஏதோ கதையை தெரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த தர்மங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அதே போலயே இந்த அஜாதசத்ருன்னு ஒரு ராஜா, இவருக்கு என்ன, இவருக்கு இது வரைக்கும் யாருக்கும் சத்ரு, யாரும் அவருக்கு சத்ருக்களா பகைவர் யாரும் இல்லை, இனிமேலும் வரமாட்டார், இது வரைக்கும் இல்லையன்னு சரி சார், நாளைக்கு வரமாட்டான்னு ஏன் சார் உங்களால எப்படி சொல்ல முடியும். ஐகாத்மியதர்சனாது, அவர் ஜானி. அவர் ஞானியார்கள் எல்லாரும் சமம் சர்வேடு பூதேடு பசியது எப்பசியது சபசியது, எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறார். படித்தவரும் படிக்காதவரையும் குழந்தையும் வயசானவரும் நல்லவரையும் கெட்டவரையும் எல்லாரையும் ஒரே விதமா பார்க்கிறார், அவர் பிரம்மமாக பார்க்கிறார். ஆகையால் பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் ந விருத்தியதே அப்படின்னு மாண்டவ்கி அப்படின்றது சொன்ன பிரகாரமா, ஒருத்தர் சண்டை போட்டுட்டாலும் அவருக்கு யாரோடையும் சண்டை இல்லை. அப்படி ஐகாத்மியதர்சனாது அஜாதசத்ரு காசியோதோ, இப்படிப்பட்ட ராஜா காசியில இருந்தார். அதான் சொல்றார், திருப்தபாலாகி அனுஜானா அனுஜானா கார்க்யாசா சஹோவாச அஜாதசத்ரு காசியம். காசி தேசத்தினுடைய அரசராக இருந்தவர் அஜாதசத்ரு. ஒரு நாளைக்கு அவர் ஆனந்தமாக சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கார். அப்பொழுது பாலாக்கி என்கிறவர், பாலாக்காங்கிற ஒரு அம்மா அவனுடைய புள்ள பாலாக்கி, அவர் இங்க வந்திருக்கார். இங்க வந்து என்ன சொன்னார் தெரியுமா, நான் திருப்தர் கர்விஷ்டர், இந்த பிராமணன் கர்விஷ்டனா இருக்கார், ராஜா அஜாதசத்ரு வச்சார். அந்த பிராமணன் கர்விஷ்டனா இருந்து அனுஜானஹா, அனுஜானஹானா வேத வேதாங்கலங்களை எல்லாம் நன்றாக பார்த்தவர். பார்க்கறது மட்டும் இல்லை, எங்க கேட்டாலும் சொல்லக்கூடியதான திறமையுள்ளவர். ரொம்ப பேர் படிச்சிருப்பா, ஆனா கேட்டா எங்கேயோ இருக்கு சார் அப்படிம்பார். ஆனா கேட்டா டக்குன்னு இந்த இடத்துல இதுதான் ஆன்சர்னு சொல்லக்கூடியதான திறமை உள்ளவர்களுக்கு அனுஜானின் பேர். ஆகையால் வேத வேதாந்த தத்துவஜனாகவும் அனுஜான பிரவச்சனே சங்கதோதீஹி அப்படின்னு அமரர். பிரவச்சனம் எடுத்து சொல்றதுலயும் ரொம்ப பெரிய அனுஜானஹா விநீதஸ்யாத் சாங்க வேத விதட்சணா அப்படின்னு கோஷங்கள் சொல்றது. சாங்க வேத விதட்சணா, வேதங்கள் என்ன வேத அங்கங்கள் என்ன என்றாக தெரிந்தவர் அனுஜானன் பேர். அப்படி அனுஜானனாக இருக்கக்கூடியதான அந்த கர்விஷ்டனா இருக்கக்கூடியதான பாலாஜி எனக்கூடியதான பிராமணன் வந்து சேர்ந்தார். அவருக்கு கார்க்கியர்னு பேரு. கார்க்கியாசா சகோவாச அஜாத சத்ருவும். அவர் அஜாத சத்ரு கிட்ட வந்தார். வந்து என்ன சொன்னார், பிரம்மதே பிரவாணிதி, நான் உங்களுக்கு பிரம்மத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். பாக்கணும், உங்களுக்கு பிரம்மத்தை நான் எடுத்து சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். சகோவாத அஜாத சத்ருஹோ, இதை கேட்டதுமே அந்த அஜாத சத்ருவான சந்தோஷப்பட்டார். என்ன சஹசிரமேதஸ்யாம் வாதி தத்மஹ, என்ன சொன்னீர், பிரம்மத்தை சொல்றேன்கிறீரே, இந்த வார்த்தைக்கே உங்களுக்கு 1000 பொண்ணு. என்ன சார் இப்படி சொல்றேன், இந்த வார்த்தையே போறோம். என்ன உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க சார். உலகத்தில் இருக்கிறவள்லாம் ஜனகன் ஜனகன் ஓடுறாளே, ஜனகன் கிட்டேயே ஓடுறாளே. ஏன், அந்த ஜனகன் தான் சூட்சமான வேதாந்த தத்துவங்களை அறிந்தவர், அதை கேட்பவர், கேட்டு சமாதானம் வந்தால் புரிந்து சந்தோஷிப்பவர், அதோட மட்டுமல்ல எல்லோருக்கும் காசை கொடுப்பவர் அப்படின்னு நினைச்சிட்டு ஜனங்கள்லாம் ஜனகனுக்கு ஓடுறாதே பண்டிதாள்லாம் இங்க ஜனகசபைக்கு போகணும் அப்படின்னு ஓடுறாள். தவிர யாரும் இந்த பக்கம் வந்தாளா, எனக்கும் பிரம்மத்தை பத்தி தெரியும் அப்படின்னு யாராவது என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாளா, பண்ணலையே. நீங்க ஒருத்தர் வந்து நான் சொல்றேன்னு சொன்னேல, இந்த ஒரு வார்த்தைக்கே போறோம். இது அப்புறம் பார்த்துப்போம், பிரம்மம் தெரியறதா இல்லையா அது வேற, அப்புறம் இந்த ஒரு வார்த்தைக்கே உங்களுக்கு 1000 பொண்ணு அப்படின்ட்டு. சஹசிரமேதஸ்யாம் வாசி தத்மஹா ஜனகோ ஜனக இது ஜனா வை தாவந்தி, ஜனங்கள்லாம் ஜனகன் கிட்டையே ஓடுறாயா, ஆகையால் உங்களுக்கு நான் இந்த வார்த்தைக்கே 1000 பொண்ணை தரேன் அப்படின்னு சொன்னேன். இது முதல் மந்திரம். இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். ஆத்மேத்யோபாசிதா ததன்வேஷணேச சர்வம் அன்விஷ்டம் சியாத், ஆத்மாவை தாங்கள் உபாசிக்கணும், ஆத்மாவை அனுசந்தானம் பண்ணினேளையானால் சர்வம் அன்விஷ்டம் சியாத், எல்லாமும் அறிந்ததாக ஆகிவிடும். ததேவச ஆத்ம தத்துவம், அந்த ஆத்ம தத்துவம் தான் சர்வஸ்மாத் பிரேயஸ்வாத் அன்வேஷ்டவ்யம், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளை விட மிக சிறந்ததாக இருப்பதனால் அதை தான் தாங்கள் அறிந்து கொள்ளணும். உலகத்தில் இருக்கக்கூடியதான என்னென்ன பொருள்கள் இருக்கோ அத்தனை பொருள்களை விட சிறந்ததான பொருள் அது ஆத்மா தான், ஆகையால் ஆத்மாவை அறிந்து கொள்ளணும் என்று சொல்லியாச்சு. ஆத்மானமேவாவேத் அஹம் பிரம்மாஸ்மீதி, ஆத்ம தத்துவம் ஏகம் வித்யா விஷய. பிரம்மதேவர் முதல்ல இருந்தார், அவர் தன்னை தான் அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்ந்தார், அதனால அவருக்கு மோட்சம் கிடைச்சது, சர்வாத்ம பாவம் கிடைச்சது. தஸ்மாத் தத் சர்வம் அபவது அப்படின்னு முதல் அத்தியாயத்துல பார்த்தோம். பிரம்மதேவருக்கு சர்வஜ்ஞத்துவம் பிரம்மஜானம் எப்படி வந்தது, தன்னை அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்ததனால் வந்தது என்று பார்த்தோம். ஆகையால் அகம் பிரம்மாஸ்மி என்று ஆத்மேத்ய உபாசிதா எனக்கூடியதான வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், ஆத்ம ஜானம் தான் அர்த்தம் அப்படின்னு தெரியுது. எஸ்து பேத திருஷ்டி, யாரொருவர் அனாத்ம பிரபஞ்சத்தை அறிந்தவன், பேத திருஷ்டி விஷய அனாத்ம பிரபஞ்ச சா அந்யோசௌ அந்யோகமஸ்மீதி ந ச வேத, நான் வேறு இது வேறு அவள் வேறு அவன் வேறு எனக்கூடியதான வேற்றுமை மனப்பான்மையுடன் யார் இருக்கிறானோ அவன் அறிந்து கொள்ளவில்லை. இது அவித்யா விஷய, இது அஞ்ஞான காரியம். ஏகதைவானு திரட்டவ்யம் மிருத்யோ சமிருத்தியமாப்னோதி ஐகனானேவ பஸ்யதி. இது மட்டும் இல்லாமல் ஆத்மாவை ஒன்றாக எப்படி உப்பு கட்டியில உப்பை தவிர வேற ஒண்ணும் இல்லையோ அப்படி அறிவு உருவமாக ஆத்மா இருக்கு, எப்பொழுதும் எங்கும் ஆத்மா அறிவாகத்தான் இருக்கு என்று அறிந்து கொள்ளணும். ஏகதைவ அனுதிரட்டவ்யம், ஒரே மாதிரியாக இருப்பதாக பார்க்கணும். மிருத்யோஸ மிருத்யமாப்னோதி ஐஹ நானேவ பஸ்யதி, யாரொருவன் இங்கு அநேகமாக தனித்தனியாக வேற்றுமைகளுடன் இருப்பதாக அறிகிறானோ நானாயிவ பசியதி, வெவ்வேறாக இருக்கிறதா நிறைய பொருள்கள் இருக்கிறதாக அறிகிறானோ அவன் நசவேதா, அவன் மிருத்யோச மிருத்தி மாப்னதி, ஒரு தரம் இறந்து மறுபடியும் பிறந்து மறந்து மறுபடியும் இறந்து இப்படியே போயிட்டே இருக்கான், இந்த சம்சார சுழல்லையே மாட்டிக்கொண்டிருக்கான். இத்தியேவ மாதிரி இப்படிப்பட்டதான வாக்கியங்கள்னால் பிரவிபக்தவ் வித்யா வித்யா விஷயோ சர்வோபனிஷத்து. அது இங்க மட்டுமல்ல, எல்லா உபனிஷத்துலயும் இதை சொல்லியிருக்கோம். ஆத்மாவை விஞ்ஞான கனமாக எங்கும் நிறைஞ்சதாக அறியணும், தனித்தனியாக இருக்கிறதாக பார்க்கப்படாது அப்படின்னு சொன்னோம். தத்ர அவித்யா விஷய சர்வயேவ, அங்கு அவித்யா காரியமான எல்லாமே சாத்திய சாதனாதி பேத விசேஷ விநியோகேன, இதை செய்தால் இதனால் இது கிடைக்கும், யஜ்ஞம் பண்ணினால் ஸ்வர்க்கம் வரும், காசு சம்பாதிச்சால் அதனால சுகம் வரும், இப்படி ஒரு செயலை செய்து அதனால அடைய வேண்டியதான சாத்தியம் ஒண்ணு. அதான் இந்த உலகத்துல, இந்த உலகத்துல எதுவும் சும்மா வராது. இன்னைக்கு என்ன பண்ணணும், அதுக்காக முயற்சி பண்ணணும், கட்டப்படணும், அதனால சுகம் வரலாம். ஆகையால் ஒன்றை செய்து இன்னொன்னை அடையணும் என்கிறதான அவித்யா பிரபஞ்சம். தத்ர அவித்யா விஷய சர்வயேவ சாத்திய சாதனாதி பேத விசேஷ விநியோகேன வியாக்கியாதா. இவையெல்லாம் இங்க இருக்கு என்கிறது நாம கீழே ஆ திருத்தீயாத்திய பரிசமாப்தே மூணாம் அத்தியாயம் முடிகிற பரியந்தம். சார் ஒரு அத்தியாயம் தான் சார் ஆச்சு, மூணு அத்தியாயம் ஆகலையே சொல்லப்படாது. ஏன்னா பிரதாரண்யத்துல முதல் ரெண்டு அத்தியாயத்தை வியாக்கியானம் பண்ணலை, முதல் ரெண்டு அத்தியாயத்துல மற்றவைகள்லாம் சாந்தோக்கியாதி உபநிடத்துல இருக்கிற விஷயம் தான் சொல்லி இருக்கு என்பதற்காக அதை வியாக்கியானம் பண்ணல. மூணாவது அத்தியாயத்தை வியாக்கியானம் பண்ணி முடிச்சது. ஆகையால் உபனிஷத் கிரமத்துல மூணாம் அத்தியாயம் ஆயிடுது. நம்ம மூணு அத்தியாயம் எட்டு அத்தியாயத்துல மூணு அத்தியாயம் முடிச்சுட்டோம். அப்ப ஒரு அத்தியாயம் தான் ஆச்சுன்னு சொல்லப்படாது. ஏன்னா முதல் ரெண்டு அத்தியாயத்துக்கு சாந்தோக்கியம் படிச்சதுனாலயே அது தெரிஞ்சு போச்சு. அது நிறைய வியாக்கியானம் பண்ணல. அதனால ஆ திருத்தீயாத்தியாய பரிசமாப்தே சத வியாக்கியாதா அவித்யா விஷயா, கீழ வியாக்கியானம் பண்ணிதான அவித்யா காரியம் எல்லாமே ச ஏவ த்விப்ரகாரா, அது இரண்டு விதங்களாக இருக்கு. என்னது? ஸ்தூல தேகா, ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம். ஸ்தூல தேகம் இந்த கையை காலு மூக்க நாக்க இவைகளோட இருக்குது. சூக்ஷ்ம தேகம் அதற்குள்ள இருக்கக்கூடியதான லிங்க சரீரம், மெயின்லி பிராணம். இப்படி ரெண்டு விஷயங்களை பார்த்தோம் கீழ அத்தியாயத்துல. அதுல மனுவானவர் சதரூபாங்கிற ஸ்ரீகளோட அந்தந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு ஆசவம் போகுது, அதாச்சு இதாச்சு அப்படியே அநேக சரீரங்கள் உண்டாச்சு. இவை எல்லாம் கீழே பார்த்தோமே, அது ஸ்தூல சரீரம் ஒண்ணு, அதற்குள்ள இருக்கக்கூடியதான பிராணன் ஒண்ணு. ஆகையால் முதல் அத்தியாயத்துக்கு சம்மதி முழுக்க எங்கிட்டு அந்த பிராணஹா உபஷ்டம்பகா, இந்த சரீரத்துக்குள்ள சரீரத்தை தூக்கி கொண்டிருப்பது, சரீரத்தை தாங்கி கொண்டிருப்பது என்னது? உபஷ்டம்பகா கிரகஸ்தைவ ஸ்தம்ப, கிரகஸ்தைவ ஸ்தம்பாதி லட்சணா பிரகாஷா அமிர்தா. இந்த சரீரத்துக்குள்ள அந்தர்கதா அந்தர்கத ஸ்தூலசிய அவட்டம்பகா, இந்த ஸ்தூலமா இருக்கக்கூடியதான இந்த சரீரத்தை தாங்கி நிற்பது, உபஸ்தம்பகான தாரகா தரிப்பது எது? கிரகஸ்தைவ கிரகஸ்தைவ ஸ்தம்பாதி லட்சணா. இந்த வீடுன்னு அந்த வீடை தாங்கிறது என்ன? தூணு. வீடை தூணு இப்படி தாங்கறதோ இப்படி நம்ம சரீரத்தை தாங்கறது, சரீரத்துக்குள்ள பிராணன் ஒண்ணு இருக்கு. அவர் இருக்க தொட்டதான் உட்கார்ந்தா எழுந்துக்கிறேள், படுத்துட்டா உட்கார்றள், இதெல்லாம் இப்படி உள்ள அவர் இருக்கணும். அவர் இல்லாத போனால் ஒரு மனுஷனால இந்த சரீரத்தை தூக்க முடியாது. நாலஞ்சு பேர் தேங்க தேவை இருக்கு. ஆகையால் உள்ள அந்த பிராணன் இருப்பதனால் இந்த சரீரத்தை இந்த பிராணன் தூக்கி கொண்டிருக்கார். உபஸ்தம்பகா கிரகஸ்தை கிரகஸ்தைவ ஸ்தம்பாதி லட்சணா பிரகாசகா அமிர்தா. அந்த பிராணனுக்கு மரணம் இல்லை, சரீரத்துக்கு மரணம். இந்த பிராணன் அடுத்த ஜென்மாவில மறுபடியும் வருது. பிராணனுக்கு எப்பொழுதும் மரணம் இல்லை, பிராணன் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கார். இது உள்ள இருக்கக்கூடியதான பொருள், நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து எல்லாமே பண்றது. சரீரத்துக்கு வெளியில என்ன இருக்கு? பாக்கியஸ்த காரியகரண லட்சணா காரிய லட்சணா அப்பிரகாசகா, வெளிப்படையா இருக்கிறது இந்த ஸ்தூல சரீரம் பூத உடல். அப்பிரகாசகா, இத ஒண்ணும் பிரகாசிக்காது. உபஜன அபாய தர்மகா, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் குண்டாகும், அப்புறம் தானா இழைச்சு போயிடும். பத்து நாள் பார்க்கல என்ன சகைகளை இழைச்சிட்டேங்கிறான், குண்டா இருக்குல்ல, என்ன போன எடுத்து என்ன சாப்பிட்டா அப்படிங்கிறான். அப்ப என்ன விவகாரம் என்ன? கொஞ்ச நாளைக்கு இந்த சரீரம் பருமனாகும், கொஞ்ச நாளுக்கு அது இழைச்சு போகும். இந்த ஸ்தூல சரீரமானது பறக்கலாம் கிடைக்கலாம். ஆகையால் உபஜன விருத்தி ஆறது, அபாய குறையறது. உபஜன அபாய தர்மகா திருண கிருஷ மிருத்திகாசமா, ஒரு வீடுன்னு அந்த வீடுக்கு மேல பில்லு, அதுக்கு மேல அதுக்கு மேல தட்டி இவைகள்லாம் போடுறது கிராமாந்திரத்துல அப்படி என்ன பண்றாள், அல்லது மிருத்திகா மண்ணு இது போடுறது. சவர்கள்லாம் மண்ணால செய்யப்பட்டது, மேல கூரை இருக்கும், அவைகள்லாம் வேணும்னா அந்த கூரையெல்லாம் எடுத்து நீட் பண்ணி மறுபடியும் நாலு கூரையை மேல போடுவள், இல்ல அது வேண்டாம்னு எடுத்துருவள், அவைகள்லாம் மாறிண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்தூல சரீரம் ஒரு பருமனாகவும் கிடைக்கும். உபஜன அபாய தர்மகா திருணகிரச மிருத்திகா சமஹா கிரகஸ்யைவ சத்யசப்த வாச்சா மர்த்யா. இந்த மனுஷனுக்கு சத்யன் என்ற பெயர். தேன அமிர்த சப்த வாச்சா பிராணஹா, இந்த சத்தியம் எனக்கூடியதான சரீரத்தினால் இந்த அமிர்தம் எனக்கூடியதான பிராணமானது சரீரத்துக்குள்ள இருக்கிற பிராணமானது மறைக்கப்பட்டதுக்கு பிராணஹா சன்னஹா ஈட்டிட்ட உபசம்ருதம். கடைசியில இந்த பிராணனானது சரீரத்தினால் மறைக்கப்பட்டிருக்காய், பிராணம் நமக்கு தெரியல, கண்ணால பாக்குறல பிராணனா இல்ல. சயேவ பிராணஹா, அந்த பிராணம் தான் சயேவச்ச பிராணஹா பாக்ய ஆதார பேட்சேஷு அநேகதா விஸ்திருதா, எல்லா சரீரத்திலையும் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு பிராணன் இருக்கிறதாக காணப்படுகிறார். ஆனா பிராணஹா ஏகோ தேவஹா இத்யுச்யதே, சரீரத்துல எல்லா சரீரத்திலையும் அவாவாளுக்கு தனித்தனியாக பிராணனாக இருக்கிறதாக நாம் நினைத்த போதிலும் எல்லா சரீரத்திலும் இருக்கிற பிராணன் ஒருவர். என்ன காத்துதான், நீங்க காத்த விட்டால் அந்த காத்த இன்னொருத்தர் சுவாசிக்கிறார். சரீரத்துக்குள்ள அந்த காத்து போனா அதுக்கு பிராணன்னு பேர், சரீரத்துக்கு வெளியில வந்தா அதுக்கு வாயுன்னு பேர். சோ பிராணன் பிராணம் ஏதோ நம்ம பிராண விட்டு இருக்கோம் விவகாரம் இடம், வெளியில இருக்கிற காத்து தான் உள்ள போனா அதுக்கு பிராணன், அதே போல அதே சமயத்தில் அது விட்டு விட்டேன்னா வாயுவாயிடுறது. ஆனால் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய பிராணனும் ஒரே வாயு உருவன் தான் அப்படின்னு மேல போய் அஞ்சாம் அத்தியாயத்துல சொல்ல போறோம். பிராணஹா ஏகோ தேவஹா இது உச்சதே தஸ்யைவ பாக்யா பிண்டஹா ஏகா, அந்த பிராணனுக்கு சேர்ந்ததான அனாத்ம ரூபமான பிண்டம், பிண்டம்னா சரீரம்னு அர்த்தம், இந்த சூழல் சரீரம் ஏகா சாதாரணா ஒருவர் தான் சமஷ்டி ரூபமா இருக்கார். விராட் வைத்வானரஹா ஆத்மா, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியாலையும் சேர்த்து சொன்னா அவருக்கு விராட்னு பேர், அவர்தான் வைஸ்வானரன்னு பேர். இது நம்ம மாண்டவ்யம் இடத்துல பார்த்தோம், விராட் வைஸ்வானரஹா பிராணா ஆத்மா புருஷவிதா, அவர்தான் புருஷவிதன் என்றும் பிரஜாபதி என்றும் கஹா என்றும் திருநகர்பன் என்றும் பிண்ட பிரதானை சப்தை ஆக்கியாயதே. இவை இத்தனை பெயர்களோட இந்த சரீரத்தை பிரதானமாக கொண்டதான பெயர்களோட நாம் அவரை சொல்லுகிறோம். சூர்யாதி பிரவிபக்த காரணா, அவருக்கு சூரியனே கண்ணு அப்படின்னு நம்ம கீழே பார்த்தோம். ஏகஞ்ச அநேகஞ்ச பிரம்மா, இந்த பிரம்மம் ஏகமாகவும் இருக்கு சமட்டி ரூபமாகவும் இருக்கு, அநேகம் எட்டி ரூபமாகவும் இருக்கு. இது ஏகஞ்ச அநேகஞ்ச பிரம்மா ஏதாவதேவ, இதுதான் உயர்ந்தது. நாதப்பரமஸ்தி, இதை விட உயர்ந்தது ஒன்றும் இல்லை. பிரத்யேகஞ்ச சரீர பேதேஷு பரிசமாப்தம், ஒவ்வொரு சரீரத்திலையும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. சேதனாவது சைத்தன்யத்துடன் கூடியிருக்கு. கர்த்ரு போக்திருச்சா, இவர் தான் கர்த்தாவா இருக்கார் போக்தாவா இருக்கார். இது அவித்யா விஷய, அவித்யா காரியம் பிராணன் என்று ஆத்மத்தேன உபகதா, இந்த பிராணனையே ஆத்மா என்று அறிந்தவர் கார்கியா. ஆகையால் இந்த கார்கியர் இதுவரைக்கும் வந்திருக்கார், நம்ம ஸ்தூல சரீரம் ஆத்மா இல்ல, புலன்கள் ஆத்மா இல்ல, மனசு ஆத்மா இல்ல, ஆனா அதுக்குள்ள எந்த பிராணன் இருக்காரோ அவர் ஆத்மா அப்படின்னு அங்கே நின்று இருக்கார். கார்கியா பிராமணா வக்தா உபஸ்தாபியதே தத் விபரீத ஆத்மா இருக்கு, இந்த பிராணனுக்கும் அப்பாற்பட்டவராக ஒரு ஆத்மா இருக்கு என்று கருதுறவர். தத் விபரீத, பிராணனை விட மாறுதலாக இருக்கக்கூடியதான ஆத்மா இருக்கு, முக்கியமான ஆத்மாவை பார்க்கிறவர் அஜாத சத்ருஹோ. அவருக்கு என்ன பெயர், அஜாத சத்ரு என்ற பெயர். அவர் ஸ்ரோதா, இவர் சொல்றார் அவர் கேட்கிறார். ஏவம் எதா, ஏனென்றால் பூர்வபட்ச சித்தாந்த ஆக்கியாயிகா ரூபேண சமர்ப்பியமானா அர்த்தா, ஒருத்தர் சொல்றதாகவும் இன்று கேட்கிறதாகவும் அவர் க்வெஸ்சன் பண்றா போலையும் இவருக்கு சமாதானம் சொல்றா போலையும் இருந்தால் ஸ்ரோதுஹு சித்தஸ்ய வசமேதி, இப்படி உபதேசம் பண்ணினோமே ஆனால் கேட்கிறவாளுக்கு அந்த பொருளானது நன்றாக புரியுது, அவளுடைய சித்தம் ஆரோகதி. விபர்யேஹி, அப்படி இல்லாத போனால் தர்க்கசாஸ்திரவது கேவல அர்த்தானுகம வாக்கியை, தர்க்கசாஸ்திரம் போல் கேவலமான ஒரு பொருளை சொல்லக்கூடியதான வாக்கியங்களால் சமர்ப்பியமானா அப்படி சொன்னோமே ஆனால் துர்விஜேயர், இதை புரிந்து கொள்வது மிகவும் சிரமமாக ஆகிவிடும். இந்த வேதாந்தமானது அவ்வளவு கஷ்டம், பெருமை சத்தசாஸ்திரம் மாதிரி சொல்லிட்டே இருந்தா ஒன்னும் ஒரு நாளுக்கும் புரியாது. ஆகையால் அத்தியந்த சூட்சமத்வா, எனது ரொம்ப சூட்சமான பொருள், வேறையோ வெளியில தூணாட்டமோ வீடாட்டமோ இருந்தால் புரிந்து கொள்ளலாம். நம்ம சரீரத்துக்குள்ள ஆத்மாவாக இருக்க அதுவோ அது ரூபம் இல்ல, ரசம் இல்ல, கந்தம் இல்ல, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப கட்டமா இருப்பதனால் இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. அத்தியந்த சூட்சமத்வாத் வஸ்துனா ததாச காட்டகே, இதோ நான் மட்டும் சொல்லல, கட்டோபனிடத்துல சொல்லியிருக்கு. சிரவணாயாபி பகுபெரியோன லப்யா, இதை கேட்கறதுக்கே ரொம்ப பேர் வரமாட்டேன் சார். கேட்டா என்னன்னு, ஆனா கேட்கறதுக்கே வரமாட்டேன். ஏன்டா கேட்டா புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்றதுக்கு தயாரா இருந்தாலும் கேட்கறதுக்கு, அன்னைக்கு அந்த காலத்திலே இந்த காலம் இப்படி கலிய புத்தி யமதர்மராஜாவை சொல்றப்ப சொல்றார், கேட்கறதுக்கே ஜனங்கள் வரது ரொம்ப. சிரவணாயா விபோபெரியோ நலவ்யா சுருணந்தோ விபாவோ எம் நவித்யோ, அதை கேட்டாலும் ரொம்ப பேருக்கு புரியாது சார். ஆச்சரியோ வக்தா குசலான்னு கேட்டா, அது சொல்றவரும் கட்டம், உபதேஷா பண்றவரும் கட்டம் தான், என்னடா அவ்வளவு கட்டமா இருந்து இத்தியாதி வாக்கை சுசம்ஸ்கிருத தேவ புத்தி கம்யத்வம். இது எப்படி சுசம்ஸ்கிருதா பரிசுத்தா, சுத்தமான மனசால் தான் புரியும். அந்த மனசு எப்படி இருக்கணும், தேவ புத்தியா இருக்கணும். அது என்ன சார் தேவ புத்தி, ராட்சத புத்தி இருக்கா? தேவ புத்தின்னா சாத்விக புத்தின்னு அர்த்தம். சுசம்ஸ்கிருத தேவ புத்தி, பரிசுத்தமா இருக்கக்கூடியதான சாத்விகமான புத்தி. இந்த 17-18 அத்தியாயங்கள்ல பகவத்கீதையில சாத்விக புத்தினா என்ன, சாத்விக சுகம்னா என்ன, இப்படி வரிசையா சொல்லிட்டு வர, சாத்விகம் ராஜசம் தாமசம், நமக்கு இதெல்லாம் போர் அடிக்கிறது சார், மேல ஓடி போங்க, வேகமா போங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் ரொம்ப வேண்டியது, என்னென்ன குணங்கள் நாம வரவழைச்சுக்கணுமோ அவைகளை சொல்றார். ஆகையால் அப்படிப்பட்டதான சாத்விகமான எண்ணம் உள்ளவர்கள்னால்தான் வேதாந்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் வேதாந்த கிளாஸுக்கு நம்ம வந்திருக்கோம்னா என்ன அர்த்தம், சாத்விக புத்தி இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு சுசம்ஸ்கிருத சாத்விக புத்தி கம்யத்வம், சாமானிய மாத்திர புத்தி அகம்யத்வம், சாதாரண மனிதர்கள்னால் புத்தியினால் புரிந்து கொள்ள முடியாது. இதை புரிந்து கொள்ளணுமே என்றால் சாத்விகமான புத்தி இருக்கணும். அது இல்லாதவர்கள்னால இது கிட்டையே வர முடியாது. ஆகையால் சாமானிய மாத்திர புத்தி அகம்யத்வஞ்ச சப்ரபஞ்சம் தர்சிதம். ஸ்ரத்தாவான் புருடோ வேதா, ஆச்சாரியவான் புருடோ வேதா, ஆச்சாரியா தெய்வ வித்யா சாதிஷ்டம் பிராபது இதிச்ச சாந்தோக்கே. இத பத்தி சொல்லும் பொழுது ஆச்சாரியவான் புருடோ வேதா, ஒரு ஆசான் இருந்து அவன் வழியாக இந்த வேதாந்தத்தை யார் புரிந்து கொள்கிறானோ அறிகிறானோ அவனால் தான் அறிந்து கொள்ள முடியும். ஆச்சாரியா தேவ வித்யா சாதிஷ்டா பிராபது, ஆசான் இடத்திலிருந்து கேட்கப்பட்டதான வித்யானதுதான் பிரயோஜனத்தை அடையும், அது தங்களுக்கு மோட்சம் எனக்கூடியதான பிரயோஜனத்தை அளிக்கும். சாந்தோக்கே, அது மட்டுமல்ல உபதேஷ்யந்திதே ஞானம் ஞானின தத்வதந்தினா இதிச கீதாசு, ஏதோ உபநிஷத்துல சொல்லி இருக்கு என்று மட்டும் கருதாதிக்கோ. பகவான் பகவத்கீதையிலும் சொன்னார், உபதேஷ்யந்திதே ஞானம் அவள்கிட்ட தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா, தது ஆத்ம தத்துவத்தை வித்தி அறியுங்கள். எப்படி பிரணிபாதேன, நமஸ்காரம் செய்து, பரிப்பிரஸ்னேனா கேள்விகளை கேட்டு, சேவையா அவர்களுக்கு தொண்டு புரிந்து அவைகள்னால வித்தியை அறியுங்கள். உபதேஷ்யந்திதே ஞானம், அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு ஞானத்தை உபதேசம் செய்வார்கள். ஞானி சாகல்யர் எனக்கூடியதான முனிவருக்கும் யாஜ்ஞவல்கர் எனக்கூடியதான மகர்ஷிக்கும் ஏற்பட்டதான சம்பாதத்தினால் அதிகம், இந்த உபனிஷத்து இந்த தத்துவமானது மிகவும் சிரமமானது சூட்சமானது என்றும், மகதா சம்ரம்பேனா அதுக்கு நிறைய ஜபர்தஸ் பண்ணிட்டு சொல்றது, பிரம்மணோ வட்சதி தஸ்மாத் ஸ்லிஷ்ட ஏவ ஆக்கியாயிகா ரூபேனா. ஆகையால் தான் ஒரு கதை வழியா இதை சொல்றதுங்கிறது ரொம்ப மிகவும் சிறந்ததுதான். பூர்வபட்ச சித்தாந்தம் ஆபாத்திய வஸ்து சர்வர்ப்பணார்த்த ஆரம்ப, பூர்வபட்ச சித்தாந்த ரூபமாக எடுத்து அந்த வஸ்துவை நமக்கு எடுத்து சொல்றது என்கிறது மிகவும் சிறந்தது. சரி, இப்ப கார்கியன் ஒருத்தர் வந்திருக்கார், அஜாத சத்ருவுக்கு சொல்றார். இதை சொல்றது ஒரு கதையாக நம்ம சொல்றது, ஏன் கதைக்கு சொன்னோங்கிறது ஒரு காரணம் சொன்ன, என்ன சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப கஷ்டமா இருப்பதனால் ஒரு கதையாக சொல்றது. சரி, ஆனா இங்கே சில தர்ம சந்தேகங்கள், இதுவோ வேதாந்தம் கேட்டால் தான் சொல்லணும். ராஜா வந்து கேட்கவே இல்லையே, எனக்கு பிரம்மத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவே இல்லையே. நானே உங்களுக்கு பிரம்மத்தை சொல்லுகிறேன், இவர் வந்தாரு. இவர் படித்தவரா படிக்காதவரா? படித்தவரா. படித்தவரா இருந்தா இப்படி தப்பான காரியம் பண்ணலாமா? கேட்டா தானே சொல்லணும். எப்பவுமே கேட்காமல் எதையும் சொல்லாதே. அந்நியாயேன புருஷதா, ஒரு நியாயம் இல்லாமல் நமஸ்காரம் பண்ணி வினயத்தோட கேட்கிற வாழ்க்கைத்தான் சொல்லணும். ஏதாவது சண்டை போடுறதுக்கு வந்தவாளோ நீங்க சண்டை போடப்படாது. அறிந்தவன் எப்பொழுதும் சண்டை போடப்படாது. சண்டை எப்ப வரும்? அறியாமையில தான் வரும். நான் வசதி, நீங்க வசதி, எனக்குள்ளதான விவகாரங்கள்லாம் யாருக்கு? அறியாதவர்களுக்கு. அறிந்தவர்களுக்கு சண்டைகள் சரி அப்படி சொல்லியே உனக்கு புரியல விடு அப்படின்னு போயிட்டே இருக்கணும். கோபம் வராமல் இருப்பதுதான் புத்திசாலிக்கு லட்சணம். நீ சொல்றது தப்புன்னு அவனோட சண்டை பிடிச்சிடலாம், அது புத்திசாலின்னு அர்த்தம் இல்ல. அப்ப அவனும் கேட்கல, கேட்காத போனால் சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. இவர் எப்படி நான் உங்களுக்கு பிரம்மத்தை சொல்றேன்னு வந்து சொன்னார்? மேதாவி புத்திசாலியானவன் நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கணும். ஒரு மூலையில் உட்கார்ந்து ஜடம் மாதிரி உட்கார், யாராவது கேட்டா சொல்லுங்க, வேண்டாம் சொல்லுறியே, கேட்டா சொல்லுங்க. வித்யாஹ வை பிராமணமா ஜகாமா, ஒரு வித்தியானது பிராமணனை வந்து சேர்ந்திருக்கு. எதற்கு? சேவதையே, நீங்க காப்பாத்தணும். யோக்கியனான சிஷ்யன் வந்த பிறகுதான் சொல்லணும். அது வரைக்கும் காப்பாத்திக் கொள்ள வேண்டியதான பொறுப்பு உங்கள்ட இருக்கு. அதனால யார் வந்தாலும் தண்டோரா போட்டு நான் சொல்றேன்னு ஆரம்பிக்க விடாது. உங்களை பத்தி யாருக்கும் தெரியாம இருக்கத்தான் சேமம். அப்படி இருந்தா நம்ம மாறிட்டு, ஒரு பாரத்ராஜ மகர்ஷியோ ஒரு வசிஷ்டரோ வாமதேவரோ அவ ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டாளா, பின்னால டிகிரி போட்டுட்டாளா சொல்லுங்க பாருங்க. வசிஷ்டருக்கு டிகிரி கொடுக்கறது எந்த யூனிவர்சிட்டி போறோம்? ஏதாவது நினைச்சாளா சொல்லுங்க பாக்கலாம். எதையே நினைக்கலையாவ, சாதாரணமா தானே இருந்தா. அப்படி இருக்கும் பொழுது உலகத்துல இருக்கிற மனுஷன், நான் அதை படிச்சேன் இதை படிச்சேன் எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்னென்னமோ லோகத்துல சொல்லிக்கணும், ஒன்னும் வேண்டியதில்லை. மிக வாய்மூழ்ந்து இருக்கோம். யாரு வேணும்னு வரானோ அவன் வருவான். தெரிஞ்சுக்கணும் எனக்குடையதான ஆசை இருக்கிறவன் அவன் வருவான். அவனுக்கு அப்ப சொன்னா போதும். ஆய ஜடவல் லோக ஆச்சரே, இந்த செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்கு பத்தில, கலர் கலரா போஸ்ட் போஸ்டா அந்த போட்டோ போட்டு நாங்க ஒட்டிக்கிறது, நான் தான் ரொம்ப பெரியவன் சொல்லிக்கிறது, பெரிய டிகிரி போட்டுக்கிறது, இதெல்லாம் தப்பு, அது வேண்டாம்னு சொல்றது. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது? அப்படி இருக்கா ஒரு பாரத்வாதரையோ அல்லது ஆங்கிலேயரோ இல்ல பிரஹஸ்பதியோ உங்களுக்கு தெரியுமா அவர் எப்படி இருந்தாருன்னு? இப்ப லோகத்துல என்னென்னமோ போட்டுக்கிறாரா? தப்பு சார், வேண்டாம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி சொன்னார் இவர்? சொன்ன கதை ஆரம்பிச்சதே தப்பு, விடுக்கும். அது அப்புறம் நான் பிரம்மத்தை சொல்றேன்னு எப்படி இவர் ஆரம்பிக்கலாம்? அவர் கேட்கலையே. அதுவா சாதாரண நியாயம்தான்வா இருக்கானோ, யார் அதிகாரியா இருக்கானோ, ஸ்ரத்தையுடன் யாரு கூடி இருக்கானோ, யாருக்கு சொன்னா நிச்சயமா புரியுமோ அவனோ ஜிஜ்ஞாசு வினயான்விதா, வினயத்துடன் கூடி யார் இருக்கிறானோ அவனுக்கு அபுருஷ்டேனாபி வக்தவ்யா. அவருக்கு இது தெரியாது. இதே நமக்கு நல்லது என்கிறது தெரியாம இருக்கலாம். வேதாந்தம்னு ஒன்னு இருக்கு, அதை வாச்சா ரொம்ப நல்லது, ஆத்ம ஞானம் வரும்னு தெரியாமலே இருக்கலாம். ஆனா அவன் ஸ்ரத்தையோட கூடியிருக்கான். யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ, யாருக்கு வினயம் இருக்கோ, யார் அறிந்து கொள்ளணும் எனக்குடையதான ஆசையுடன் கூடி இருக்கிறானோ, யார் அதிகாரியோ, அவன் கேட்காத போனாலும் அவனுக்கு சொல்லணும். தஸ்மை வித்யா விபஸ்திதா. ஆகையார் நமக்கு இது எது நல்லதுன்னு தெரியலையே, நான் கவலைப்பட்டு இருக்கேனே அப்படின்னு நீங்க ஒண்ணும் பட வேண்டாம். பகவான் ஆராதனை பண்ணிட்டே இருந்தாலையானால், தாங்கள் நிஜமாக பகவானுக்கு ஜபமும் பூஜையும் பண்ணிட்டே இருந்தாலையானால், அதை சொல்லக்கூடியவரை பகவானே கொண்டு வந்து விடுவாராம். தேவ ஸ்ரீகுரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத் ஆவிர் பவேத் ஸ்வயம். எனக்கு நமக்கு எப்படி வரப்போறது? ஒண்ணும் கவலை, நீங்க உங்க காரியம் பண்ணிட்டே இருக்கோம். எந்த உங்களுக்கு எந்த ஆச்சாரம் சொல்லி கொடுத்தாரோ, எந்த மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை எதை அவைகளை தினந்தோறும் பூஜை பண்ணிட்டே இருந்தோ, அப்பொழுது அந்த பகவானே அதுக்கு வேண்டியதான வாய்ப்பை கொடுப்பார். ஆயால் ஸ்ரத்தாடு அதிகாரிய விஜ்ஞாசுர் வினயன்வித அபுருஷ்டேனாபி வக்தவ்யா தஸ்மை வித்யா விபஸ்திதா அப்படின்னு அவன் கேட்காமலேயே சொல்லலாம் என்றிருப்பதனால் இங்க சொல்லியிருக்கேன். ஆயால் இங்க சொன்னதான கதைக்கு இது ஒரு தாத்பரியம் உண்டு. அதனால்தான் ஆச்சாரியர் சொல்றார், ஆச்சாரிய விதி உபதேசாச்சா உபதேசா தஸ்தா இந்த வித்தியையை யாருக்கு சொல்லணும் எனக்கூடியதான விதியை சொல்றதுக்காக. ஏவம் ஆச்சாரவதா, இப்படி ஆச்சாரத்துடன் கூடியிருக்கிறவர்களுக்கு பிராமணனிடத்திலிருந்து க்ஷத்ரியன் அறிந்து கொள்ளும் பொழுது க்ஷத்ரியனுக்கு உபசதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கத்துக்கொள்ளணும். க்ஷத்ரியனிடத்திலிருந்து பிராமணன் கத்துக்கொள்றதா இருந்தால் ஸ்ரத்த இருந்தா போதும், நமஸ்காரம் பண்ண வேண்டியதில்லை. இப்படி எல்லாம் தெரிஞ்சு ஏவம் ஆச்சாரவதா வக்திரு ஸ்ரோத்ரோ ஆக்கியாயிகா அனுகதா அர்த்தா அவகம்யதே. இப்படிப்பட்டதான கதையினால் தெரிகிறது. கேவல தர்க்க புத்தி நிஷேதார்த்தாச்ச ஆக்கியாயிகா, வெறுமன தர்க்கத்தினாலே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஃபேன்சி இந்த வெஸ்டர்ன் பிலாசபில அரிஸ்டாட்டல் லாவெல்லாம் உட்கார்ந்துட்டு ஓ மணிக்கணக்காக யோஜனை பண்ணி ஏதோ தீர்மானம் பண்ணா பாருங்க, அது போல இல்ல நம்ம சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் அனுபவத்தினால வரும். ஒரு ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்கிறார், சொல்லிக் கொடுத்தா அந்த நிலைக்கு அனுபவம் வந்த பிறகு சொல்றது. ஆகையால் இது வியூ ஆஃப் லைஃப் இல்ல, இது தி வே ஆஃப் லைஃப். நாங்கள் அனுபவிக்கக்கூடியதான சாஸ்திரம் இது, வெஸ்டர்ன் பிலாசபி மாதிரி இல்ல. ஆகையால் கேவல தர்க்க புத்தி நிஷேதார்த்தாச்ச ஆக்கியாயிகா. இத உபனிஷத்தே சொல்ற, நைஷா தர்க்கேண மதிராபனேயா ஏஷா மதிஹி தர்க்கேணாபனேயா. இந்த வேதாந்தமானது வெறும் தர்க்கத்தினால இதை கொடுக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை அறிஞ்சலையானால் அதை கிளாஸ் எக்ஸாமின் பண்றதுனால அதை மறக்கவும் முடியாது. நீங்க அறிஞ்சன்றேன்னு வச்சுங்களேன், 100 பேர் சேர்ந்து உங்களுக்கு மோதினாலும், இப்ப இது என்னுடைய அனுபவம், உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சில பேரால எடுத்து சொல்ல முடியாது ஆன்சர், ஆனாலும் உள்ள இருக்கிற அனுபவத்தை மாத்த முடியாது. ஆகையால் நைஷாதர்க்கே நமதிராபனேயா. அதோட மட்டுமல்ல, ந தர்க்க சாஸ்திரி ந தர்க்க சாஸ்திர தக்தாய மதி தத்யாது. இந்த தர்க்க சாஸ்திரத்தினால எரிந்ததான மனசுள்ளவனுக்கு இந்த வேதாந்தத்தை சொல்லாது. என்னமோ இந்த தர்க்க சாஸ்திரத்தினால் அவ்வளவு கோபம். இது ஸ்ருதி ஸ்மிருதி வியா ஸ்ரத்தாத பிரம்ம விஜ்ஞானே பரமம் சாதனம். இந்த பிரம்ம ஜானத்தை அறிவதற்கு மிக சிறந்த சாதனம் என்ன? ஸ்ரத்த. அது இருந்தா தான் வரும். ஸ்ரத்தாத பிரம்ம விஜ்ஞானே பரமம் சாதனம் இது ஆக்கியாயிகார்த்த ததாஹி. ஆயால் தான் கார்கி அஜாத சத்ரோஹோ அதீவ ஸ்ரத்தாளுதா திருஷ்யதே. இந்த கதையில கார்கி கார்கியருக்கும் அத்தியதிகமான ஸ்ரத்த இருக்கு, அஜாத சத்ருவுக்கும் அத்தியதிகமான ஸ்ரத்த இருக்கு. பிரம்மதே பிரமாணின்னு ஆரம்பிச்சார், அந்த கணத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டார் அவர். ராஜ்யமோ என்னமோ எல்லாத்தையும் விட்டு இது முடிகிற பதியம் தான் அன்னைக்கு வர, ஆகாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான் இருக்கு. அந்த அளவுக்கு இதுல ஒரு ஸ்ரத்த இருக்க ராஜாவுக்கு, 1000 காரியங்கள் இருக்க ராஜாவுக்கு. அந்த காசி தேசத்து ராஜானா எப்படிப்பட்டவர்? அப்படி இருந்த போதிலும் எல்லாத்தையும் விட்டு இந்த பிரம்ம தத்துவத்தை எடுத்து சொல்லணும் என்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு ஸ்ரத்த காணப்படுகிறது. அஜாத சத்ருவுக்கு எவ்வளவு ஸ்ரத்த காணப்படுகிறது, கார்கியருக்கு ஸ்ரத்த காணப்படுகிறது. ஆகையால் ஸ்ரத்த இருந்தால்தான் தத்துவம் புரியும் அப்படிங்கிறது தெரியுது. ததாகி கார்கி அஜாத சத்ரோஹோ அதீவ ஸ்ரத்தாளுதா திருஷ்யதே ஆக்கியாயிகாயாம். நமக்கும் அந்த ஸ்ரத்த இருக்கணும். இதை எப்படியாவது இப்பிறவையில அறிந்து மனனம் செய்து இப்பிறவையில இதுல சாட்சாத்காரம் பண்ணி கொள்ளணும் எனக்கூடியதான தீவிரமான ஒரு எண்ணம் அந்த முயற்சி நமக்கு இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக அடையத்தான் அடைவோம். என்ன இது? பிரத்யட்சமாக வரக்கூடியதான பொருள். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் இதி ஸ்மிருதி. அது மட்டுமில்ல, வேதமே என்ன சொல்றது? ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், ஸ்ரத்த உள்ளவன் நிச்சயமாக ஞானத்தை அடையத்தான் அடைவார் அப்படின்னு சொல்றது. அப்படின்னு உபோத்காதமாச்சு. அதுக்கு மேல பூர்வபட்ச சித்தாந்த ரீதியாக கேள்வி கேட்கறது ஒருவர், பதில் சொல்றது ஒருவர் அப்படின்னு வருது.